பரிசுத்த ஆவியானவரே, நீ நல்ல போதுறப்பா. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, நீ பேசும்படியா நாங்கள் வச்சு பேசுகிறோம். ஆண்டவரா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே உம்மை நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆராதித்தோம், துதித்தோம், உமது நாமத்தை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரே, ஆவியானவரை இதுவரை நடத்தி வந்தவர் இனிமேலும் எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புது வருடத்திலே ஆண்டவரே நாங்கள் காலடித்து வைத்திருக்க எங்களை ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே நீ பேசி உம சித்தமும் உம திட்டமும் உமது நோக்கம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கான காரியத்தை நீ பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் ஒன்று இந்த இடத்துல மயப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை பிதாவே ஆமென். எல்லாரும் முப்பத்தோராம் தேதி வராதவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே புது வருட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வேளையில் நாங்கள் 2008 முடிஞ்சது, இனி வரப்போறது இல்லை. இப்ப 2008 ஜனவரியிலே ஆரம்பத்திலே அநேக தீர்மானங்களை ஆண்டவரே இந்த வருடத்தில் இந்த இத்தனை காரியங்களை நான் செய்து முடிப்பேன், இப்படியா ஜெபிப்பேன், இப்படியா வேதம் வாசிப்பேன், இப்படியா உமக்கு ஊழியம் செய்வேன் என்று அநேக காரியங்களை நாங்கள் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் 2008 முடிவில் வரும்போது அநேக காரியங்கள் நாங்கள் தவறி இருக்கிறோம், அநேக காரியங்களை செய்யாமல் விட்டிருக்கிறோம். ஆனால் முடிந்தது முடிந்ததே. ஆனால் 2009 நாங்கள் கால் எடுத்து எடுத்து வைக்கும் போது நாங்கள் புதிய தீர்மானத்தில் ஒரு காரியத்தை செய்ய தேவ ஆவியின் பலன் வேண்டும் என்று அவரிடத்தை கேட்டால் நிச்சயமாய் நாங்கள் வேண்டுவதற்கும் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் அதிகமாய் அவர் கிரிய செய்வார். ஆகவே இந்த புது வருடத்தில் ஆண்டவரே புது வருடத்துக்கு வந்திருக்கிற மக்கள் மத்தியில் நான் எதை பேச வேண்டும் இனத்தை இதழ வேண்டும் என்று சொன்ன போது என் இதயத்திலே வந்த ஒரு வார்த்தையை குறித்து வாசித்து அந்த வார்த்தையின் மூலம் வேதத்திலே என்னென்ன யாரார் என்னென்ன காரியங்களை செய்திருக்காண்டு 5 காரியங்களை பார்த்து நாங்கள் தேவசமத்திலே ஜெபித்து கடன் சொல்லப்போறோம். ஆகவே ஏசு அதிக சிம் புஸ்தகம் 2 இந்த வருஷத்திலே எங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். ஆனால் அதுக்கு வேதம் என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்த்து கடன் சொல்ல போறோம். 60 அதிகாரம் 1-3 வசனங்களை நாங்கள் வாசிப்போம்.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரோல் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சனிடத்துக்கு யாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள்.
சார், முதலாவது வேதத்திலே நாங்கள் இந்த வருஷத்திலே பார்த்தால் நீ எழும்ப வேண்டும், தேவனுக்காய் பிரகாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப நீ எழும்பினாத்தான் தேவன் உனக்கு தனக்காக உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். தேவனுடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆனாலும் சொல்றதை பாருங்கள், இதோ இருள் பூமியை, இருள் பூமியை சூழ்ந்திருக்கிறது, காரிருள் ஜனங்களை மூடியிருக்கிறது. காரிருள் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடியிருக்கும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவரே மெய்யான ஒளி. ஆகவே கர்த்தர் உண்மை, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். முதலாம் வசனத்தை பார்த்தால் கர்த்தருடைய மண்மை உன்மேல் உதித்தது, இதிலே பார்த்தால் கர்த்தருடைய ஆனாலும் உன்மேல் கர்த்தருடைய மகமை இருக்கும் என்று சொல்லப்படுது, காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் எழும்ப வேண்டும், அப்பதான் பிரகாசிக்க முடியும். தேவனுக்காய் எழும்பாவிட்டால் நாம் பிரகாசிக்க முடியாது என்ற வேதம் சொல்லுகிறது. பூமியை இருள் சூழ்ந்திருக்கிறது, ஜனங்களை காரல் சூழ்ந்திருக்கிறது. அவை அந்த ஜனங்களை விடுவிக்க தேவன் எங்கள் மேல் ஒரு பிரகாசத்தை வைத்திருக்கிறார், ஒளியை வைத்திருக்கிறார். நான் எழும்ப வேண்டும், அப்படித்தான் நாம் தேவனுக்காய் பிரகாசிக்கப்படும், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் பழைய ஏற்பாட்டிலே இந்த காரியத்தை சொன்னாலும், புதிய ஏற்பாட்டிலே ஒரு காரியத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றதை குறித்து பார்க்கிறோம். எபேசியர் எழுதின நிருபம் 5 அதிகாரம் எபேசியர்கள் நிருபம் 5 அதிகாரம் 14 வசனம்.
ஆதலால் தூங்கூற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்.
இப்ப நாங்கள் 60வது எசியாதியில பார்த்தோம், நீ எழும்பி பிரகாசி என்று சொல்லப்படுறது. ஆனால் இங்கே என்ன சொல்றது, ஜனங்களை காரில் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் நீ என்ன செய்கிறாய், நீ தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும், அப்போதுதான் தேவன் உன்னை பிரகாசிப்பார். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கார், ஏசியாவிலே சொல்லியிருக்கிறார். அப்ப தேவன் என்னை பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால் தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படியாய் வேதத்தில் இருந்து எழுந்த ஒரு சிலரை, அவர் எழுந்து எங்கே போனார்கள், என்ன செய்தார்கள், என்ன காரியம் நடந்தது என்று 5 காரியங்களை பார்த்து கடன் செல்ல போகிறோம். அங்கே முதலாவது நாங்கள் பார்த்தால் நகோமி, ரூத் என்ற புத்தகத்திலே பார்த்தால் நகோமியை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த நகோமி என்ன செய்தால், பெத்லகேமிலே இருக்கிறார். பெத்லகேமிலே தன் கணவரோடும் தன் 2 பிள்ளைகளோடும் வாழ்ந்திருக்கும் போது அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாகிறார். பஞ்சம் உண்டாக போது அவர்கள் மோவாப் தேசத்திலே என்ன இருக்கிறது, தானியம் உண்டு என்று சொல்லி அங்கே போக்கும் வரத்து, நீங்க 1வது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தால் அங்கே செய்யும் போக்கும் வரத்துமாக இருந்தார்கள். அடுத்த வசனத்தில் பார்த்தார்கள் அவர்கள் அங்கே சஞ்சரித்தார்கள், அங்கே இருந்து விட்டார்கள். ஆகவே அங்கு போய் அவர் சந்தித்த காலத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால், நகோமி போய் தங்கள் 2 பிள்ளைகளுக்கும் திருமணத்தை, மோவாப் பெண்கள் திருமணத்தை முடிக்கிறார்கள். ஆனால் நாட்கள் செல்ல இந்த நகோமியின் கணவன் இறந்து விட்டான், 2 பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். இப்ப என்ன நடக்கிறது, 3 பேர் வீட்டில் இருக்கிறார்கள், விதவைகளாய். மாமியார் விதவியா இருக்கிறார், தன் 2 மருமகளும் விதவியாக இருக்கிறார். ஆகவே அங்கே என்ன நடந்தது என்றால் அவர்கள் எழுந்தினார்கள், போனார்கள். எங்கே போனார்கள், மோவாபுக்கு போனார்கள். மோவாப் என்றால் என்ன என்று சொன்னால் அது மாமிஷம். ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மோவாப் மாம்சம் என்ற காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஆதியாம புஸ்தகம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாம புஸ்தகம் 19வது அதிகாரம் 37வது வசனம் ஆதியாமம் 19வது அதிகாரம் 37வது வசனம்.
மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தவப்பன்.
மோவாப் யாரு? லோத்தும் பிள்ளைகளுக்கு முறைகீடாய் பிறந்த சந்ததியினர். அது மாமிசம், அதான் மாமிசம் என்று சொன்னேன். அப்ப இந்த மோவாப் எப்படியானது? மாமிசமானது. அந்த மோவாபை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அவர்கள் இருவரும் அவருடைய தங்கைக்கும் அம்மோனியர் என்று சொல்லப்படுறது, மோவாபும் அம்மோனியரும் 10 தலைமுறைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வரக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறார். உபாவத்திலே பார்த்தால் இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்கள் தலைமுறைக்கு வரக்கூடாது என்று கட்டளை இட்டிருக்கிறார் என்றால் அவர் முறைகீடான முறையிலே பிறந்தவர்கள். அப்படி பிறந்தபடியால் இங்க என்ன நடந்தது? நகோமி மாமிசமான இடத்துக்கு போனால், கணவனை இழந்தால், மகன் ரெண்டு பேரையும் இழந்தால், இப்ப மூவரும் விதவைகளாய் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே அங்கு என்ன நடக்குன்னு சொன்னால், அவர்கள் மாமிசத்தின்படி முடிவெடுத்து காரியத்தை செய்தார்கள். இன்னுமாய் இந்த 8:25 பார்த்தால் அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அதுக்கு முதல் அதிகாரத்தில் பார்த்தால் அங்கு பீலியாம் ஒரு ஜனம் வந்திருக்கிறது. அந்த அரசன் பாலாக் கூப்பிடுகிறான், கூப்பிட்டு இவர்களை சபிக்கும்படி கட்டளையிடுகிறான். ஆண்டவர் போனாவண்டு அவன் பணத்துக்காக ஆசைப்பட்டு காரியங்களை வந்து அவன் சபிக்க போற போது அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதம் வார்த்தை வந்தது. அப்படியா வந்த போது அவன் என்ன சொல்லுகிறான்? அதுவும் மோவாவியரான். அங்கே சொல்லுகிறான், ஒரு ரகசியமாய் ஒரு தந்திரத்தை சொல்லிவிட்டு சொல்லி போய்விட்டான். என்ன செய்தான்? மோவாவிய இளம் பெண்களை நீ இந்த ஜனத்தோடு சேரு, கலப்பி அவர்கள் விக்கிரங்களுக்கு ஆரியங்களை பங்கு பெற்று இதண்டு. அவர்கள் இருந்த போது கர்த்தருடைய கோபம் மூண்டது. அப்ப பாருங்கள், மோவாவியர் காரியத்தை பார்த்தால் அங்கு என்ன நடக்குது என்று சொன்னால், அங்கே மாமிசம் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். நீ மாமிசத்துக்கு எழும்புறதுக்கு இடம் கொடுத்தால் இங்கே ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். தேவனுக்காய் நீ எழும்பி பிரகாசித்தால் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஆகவே மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் சிந்தைகள் அங்கே வெளிப்படுவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். மாமிசத்தின் கிரியையினால்தான் இஸ்ரவேல் மக்களை தேவன் கர்த்தர் கோபம் உண்டாக்குறதுக்கு வாரியம் வந்து அவளை ஆசீர்வதிக்க சபிக்கிறதுக்கு கூப்பிட்டது. அவன் ஆசீர்வதித்துட்டான் போனான். ஆனா ரகசியமாய் செய்த ஒரு காரியத்தின் மித்தம் அங்க என்ன நடந்தது? மாமிச கிரியையினால், மாமிச சிந்தையினால் எங்கே என்ன செய்தது? அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டி வந்தது. இதே மாமிச சிந்தை, மாமிசத்தின் கிரியை குறித்து வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர்களின் நிருபம் 8 எடுத்துக்கொள்வோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்ப்போம். ரோமர்களின் நிருபம் 8:5 வரையும் வாசிப்போம்.
அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்.
சரி, இதுல பாத்துங்கள், அன்றியும் மாமிசத்தில் நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள். தான் கிரியைகளும் சிந்தைகளை குறித்து, மாமிசத்தின் கிரியைகள் எழும்பி போற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நகோமி எங்கே போனால், மோவாவுக்கு போனதால் நடந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். அடுத்த சொல்றது 6:1 சொல்றது, மாமிசத்தின் சிந்தை மரணம். எப்படி என்றால், 7 அப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப மாமிசம் நடக்கிறது, மாமிசத்துக்குள்ளேயே சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், எப்படி இந்த மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை, அது கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. இது அப்போதான பவுல் ரோமர்கள் நிருபத்திலே இந்த மாம்சத்தின் கிரியைகளை, மாம்சத்தின் சிந்தைகளை குறித்து சொல்லுகிறார். நீங்க உங்களுக்கு தெரிந்தும் அடுத்தது கலாத்தியர் எழுதும் நிருபத்திலே பார்த்தால், அங்கே 5வது அதிகாரத்திலே பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது. கலாத்தியர் எழுதும் நிருபத்திலே பார்த்தால் அங்கே மாம்சத்தின் கிரியைகள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டு அது கடைசி 21வது வசனத்திலே வரையும் அது அந்த காரியத்தை சொல்லுகிறது. 19-21வது வசனம் வரையும் அந்த காரியத்தை என்னென்ன காரியங்கள் என்று முழுக்க அப்படியே அடுக்கி சொல்லப்படும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியிடமாவியாவன, உபச்சாரம், வேசித்தனம் முதலான எல்லா கார் விரோதங்கள், வைராக்கியங்கள், பயல்கள், கோபைகள், தண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது கடைசி பகுதியில் சொல்லப்படுறது, தேவனின் ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஆகவே நாம் பார்க்கிறோம், நீ எதிலே எழும்புகிறாய்? மாம்சத்தின்படி எழும்பினால் மரணம், தேவனுக்கு விரோதமான பகை, கீழ்ப்படிய கூடாமலும் கீழ்ப்படிய விடாமலும் அது இருக்கும். ஆகவே நகோமி என்ன செய்தாள் என்று சொன்னால், மோபாபுக்கு போய் கணவனையும் தன் மகன்மாரையும் இழந்த வேளையில அவர்கள் ஒரு மருமகள் ருத்துவும் சேர்த்துக்கொண்டு அவள் என்ன செய்கிறாள், எழுந்து திருப்பி என்ன செய்கிறாள், எழுந்து பெத்லகேமுக்கு புறப்பட்டு வந்ததினால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அது மட்டுமில்ல, அது கசப்பான, ஏன் என்னை நகோமி என்று சொல்கிறாள், நான் கசப்பானவள் என்று சொல்றது. கசப்பை மாறாவின் அனுபவம் அது என்னவா மாறிட்டு, ஆசீர்வாதமாய் மாறிட்டு. திருப்பியும் அவள் பெத்லகேமுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து தேவனுடைய காரியத்துக்கு அவள் எழும்பி பிரார்த்தித்த போது, ருத்துவ மூலம் போவாசை மறுத்து திருமணம் முடித்து பிள்ளை பிறந்து தாவீது பிறந்து அங்காலை வரப்படும்போது தாவீதின் சந்தையில் இயேசு பிறந்தார். ஆகவே மாமிச சிந்தையின்படி நீ எழும்பினால் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுது. நீ எப்படி எழும்ப வேண்டும் என்று எழும்பி பிரார்த்தி நொழி வந்தது என்று சொல்லுகிறது. தூங்குற நீ விழித்து தேவனுக்காய் எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆகவே நகோமி திருப்பியும் பெத்லகேமுக்கு வந்ததால் தேவனுடைய இடத்துக்கு, பெத்லகேம் என்று சொன்னால் தேவனுடைய இடம், பெத்லகேமுக்கு வந்ததனால் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டார். அதன் மூலம் அவளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவள் மகிழ்ச்சிகரமாய் இருந்தார். ஆகவே எங்கள் வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்காய் எழுந்தால் நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையிலே 2009வது ஆண்டு தாமதிக்குமானால் மகிழ்ச்சிகரமாய் இருக்கும். இரண்டாவது ஜோனா, ஜோனா புஸ்தகத்தை குறித்து பார்த்தால் தெரியும், ஆண்டவர் சொல்லுகிறார், நினைவேக்கி போ, அதுக்கு விரோதமாய் பிரசங்கி. அவர்கள் செய்கிற காரியங்கள், அட்டூழியங்கள், பாவங்கள் எனக்கு பொறுக்க முடியல, நீ அவர்களுக்கு விரோதமாய் நீ போய் பிரசங்கி என்று சொல்லி ஜோனாக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஆனால் இந்த ஜோனா என்ன செய்தான் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சிக்கு ஓடி போகாவுக்கு எழுந்து ஜோப்பாவுக்கு போய் தர்சிக்கு போகிற கப்பலில் ஏறினான். பாருங்கள், நகோமியை குறித்து பார்த்தோம், இங்க ஜோனாவை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கே போ, நினிவேக்கு போ. இவன் என்ன செய்யறான், எழுந்தான், எழுந்து எங்க போகிறான், தன் மாமிச எண்ணத்தின்படி அவன் தர்சிக்கு போகிறான். அங்க என்ன நடந்தன்று உங்களுக்கு தெரியும். போன இடத்திலையும் பிரச்சனை, கப்பல்லையும் பிரச்சனை. இவனை தூக்கி தண்ணியில போட்ட போது கப்பல் கடல் எல்லாம் அமைதலாயிச்சு, மீன் விழுங்கிட்டு மீன் கொண்டு காக்கி விட்டு 3 நாள் மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருந்தார். எப்படி இருந்திருக்கும், நல்ல சொகுசா நல்ல மாம்சத்தின் போனால் இதுதான் நடக்கும். ஆகவே திருப்பவும் ஆண்டவர் ஜோனாவுக்கு சின்ன தரவும் இந்த கர்த்தருடைய வார்த்தை ஜோனாவுக்கு உண்டாகி நீ எழுந்து மகாநகரமாய் நீனிவேக்கு போ என்று சொன்ன போது அவன் மீண்டும் திரும்பி அவன் நினைவுக்கு போனான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் பிரகசித்தான். நினைவே நகரம் முழுவதும் ராஜா தொடக்கம் அங்குள்ள மிருகங்கள் முடக்க இவன் பிரசங்கத்தை கேட்டு தாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி போவாசும் இந்த தேவசமத்தில் இருந்தபோது அந்த தேசம் ரட்சிக்கப்பட்டது. தேவனுடைய கோபம் தணிந்தது. தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ எதை விரும்புகிறாய்? நகோமியை போல மோவாவுக்கு போறியா அல்லது பெத்லகேமுக்கு போறியா, அல்லது ஜோனாவை போல தர்சிக்கு போறியா அல்லது நீனிவேக்கு போகிறியா? தேவன் சொன்னதை செய்தால்தான் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். மூன்றாவது எலியா. எலியாவை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்யான்? எழுந்தான். எழுந்து ஆண்டவர் சொன்னார், நீ கேரி ஆற்றங்கரையிலே போய் இரு என்று சொன்னார். போயிருந்தான். காலையில மாலையில காகம் கொண்டு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அவனுக்கு அவன் சாப்பிட்டா இருந்தான். கேரித்த ஆற்றங்கரை தண்ணீர் வற்றிய போது ஆண்டவர் சொன்னார், நீ போ சாரிபாத் என்னும் விதவி நான் கட்டளையிடுவேன், அங்கே உனக்கு போஷிப்பேன் சொன்னார். அங்கே போனான். தேவன் வார்த்தை கீழ்ப்படிந்து போனான். அங்கே என்ன நடந்த? சாரிபாத் விதவை ஆசீர்வதிக்கப்பட்டதனால் அவள் மாப்பிசை தொட்டியும் நிறைவாக இருந்து அவருடைய பஞ்சம் நீங்கும் வரையும் குறைவில்லாமல் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் இதே எலியா என்ன செய்தார் என்று சொன்னால், பகலுக்கு முன்னால 400 பகலுக்கு முன்னால தேவ சமூகத்தில் நின்று தேவனுடைய அக்கினியை இறக்கி பெரிய சவால் விட்டவர். அங்கு என்ன நடக்குது? ஜெசபேல் என்றவள் அவள் சொல்லுகிறாள், உன்னை நான் என்ன செய்ய போறேன்? நீ 400 பேரை காரியத்தை நீ கொன்றதனால் நான் இந்த காரியத்தை உன்னையும் நான் சாக்கொள்ளுவேன் என்று சொன்ன போது அவன் என்ன செய்கிறான்? ஓடி போய் ஒரு சூர செடியின் கீழே படுத்துக்கொண்டான். ஆண்டவர் சொல்லல, அங்க போய் சொல்ல சூர செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டான். ஆண்டவரே இனி வேண்டாம், நான் சாகுறேன் என்று சொல்லி அவர் படுத்துக்கொண்டார். ஒரு தூதன் வந்து எழுப்பி தட்டி எழுப்பி அவருக்கு சாப்பாடும் தண்ணீரும் கொடுக்கிறார். சுள்ள சுள்ள சாப்பிட்டு திருப்பியும் படுத்துட்டார். ரெண்டாந்தரம் உணவு கொடுத்து சாப்பாடு கொடுத்த போது ஆண்டவர் சத்தம் அவனுக்கு உண்டாக்கி கேட்கிறது, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை என்று சொல்லும் போது அவன் ஓரே தேசம் மட்டும் அவன் உண்ட உணவினால் 40 நாள் இரவும் பகலில் நடந்து போய் அங்க போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறான். தனக்கு ஒரு திக்க தனக்கு ஊழியம் செய்யக்கூடிய எலிசாவை இதன்றுகிறான். காரியங்களை அவன் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவன் தேவ சத்தம் தேவ கடன் கேட்ட போது கீழ்ப்படிந்த போது எலியாவுக்கு ஆசீர்வாதம் வந்தது. ஆனா சூரக்கு செடிக்கு போறதுக்கு இவன் சொந்தமாய் முடிவெடுத்து போனது. அங்கிருந்தும் ஆண்டவர் திருப்பி எழுப்பி அவனை போ செய்து தேவன் ஆசீர்வாதத்தான். எலிசா என்ன செய்கிறான்? எழுந்து எலியாவுக்கு பின்னால் சென்று அவனுக்கும் ஊழியம் செய்து தேவனுக்கு மகிமையாய் ஜீவித்தார். ஆகவே நாம் எழுந்து தேவனுக்காய் பிரார்த்திக்கப்பட வேண்டிய காலம் இதுவே. இது கடைசி காலம் என்பதை மறந்து விடாது. நான்காவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அவரை குறித்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்தான் யாரு? யாக்கோபு. 31 அதிகாரத்திலிருந்து பார்த்தால் அந்த காரியத்தை பார்க்க முடியும். இந்த யாக்கோபு என்ற பெயர் ஏமாற்றுக்கார் என்றால் அது அர்த்தம். ஆனால் தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு செல்கிறான். அங்கே போய் தனியாக போனான். அங்க போய் திருமணம் முடித்து பிள்ளைகளோடு பெரிய ஆடுகளோடு மாடுகளோடு அவன் அங்கே வாழ்ந்து வருகிறான். அவன் என்ன செய்யறான் என்றால், எழுந்து திருப்பி கானான் தேசத்துக்கு புறப்பட வேண்டும் என்று காரியம் வந்தபோது யாக்கோபின் ஜீவியத்திலே என்ன நடந்தென்றால், அவன் ரட்சிப்பும் ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளப்படாத இருந்தான். என்ன சொன்னால், யாக்கோபு தேவ சத்தம் கேட்டான். ஆண்டவர் சத்தம் கேட்டு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ என்ற போது அவன் என்ன செய்தான், தன் மனைவிகள் பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு அவன் என்ன செய்தான், பெத்தேலுக்கு போனான். பெத்தேல் தேவனுடைய வீடு. பெத்தேலுக்கு போனதனால் அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், அங்கே போகும்போது அவனுடைய பகைமை அவன் ஏமாற்றிய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது மாத்திரமில்ல, அவனுடைய பெயரை ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன, யாக்கோப். அப்போ உன் பெயர் இனி யாக்கோப் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி ஆண்டவரே அவனுக்கு பெயரை மாற்றி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவர் 12 கோத்திரங்கள் உருவாகத்தக்கதாய், ஆண்டவர் சொன்ன ஆபிராமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாய் இந்த காரியங்கள் நடந்தது. ஆண்டவர் சொன்னபடி அவன் எழுந்து லாமானுக்கு போனது தேவனுடைய சித்தம் இல்லை. அவன் லாமானிடத்தை போகும்படியாய் செய்ய வேண்டிய காரியம் இல்லை. அது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காலங்கள் நிமித்தம் அவன் போக வேண்டியிருந்தது. ஆனால் அங்கிருந்து கானானுக்கு போ பெத்தேலுக்கு போ என்று ஆண்டவரிடம் சத்தம் கேட்டபோது அவன் எழுந்தான், புறப்பட்டான், சென்றான், ஆசீர்வதிக்கப்பட்டான். 12 கோத்திரங்கள் அங்கே உருவானதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் நீ எதுக்காக எழும்ப போற, இந்த வருடத்தில் நீ யாருக்காக எப்படியான காரியத்தை எழும்பி பிரார்த்திக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய், மாம்சத்துக்குரியபடி மோபாவுக்கு போக போறியா இல்லாட்டி பெத்தேலுக்கு போக போறியா? பெத்தேலுக்கு போனால் ஆசீர்வாதம், மோபாவுக்கு போனால் பகை மரணம் கீழ்படியா தன்மைகள். 5வது ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது சொன்ன ஒரு உவமையிலிருந்து ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்கு கடன் சொல்ல போறோம். லூக்காளுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்காளுதின சுவிசேஷம் 15 அதிகாரம், இதிலே 3 உவமைகளால் இது நிறைந்திருக்கிறது. ஒன்று 100 ஆடுகளில் ஒன்று காணா போனது, அடுத்தது 10 வெள்ளி காசிலே ஒன்று காணா போனது, அடுத்தது 2 குமாரிலே ஒன்று ஒரு மகன் தூரமாய் போனான் என்று சொல்லப்பட்டது. வேதிலே பார்த்தால் கெட்ட குமாரன் என்ற கதை இருக்கிறது. அந்த 6 கெட்ட குமாரன் என்ற காரியத்தை குறித்து நான் பார்க்கவில்லை, அவர் எழுந்தது குறித்த காரியத்தை குறித்தான் பார்க்க போவார். இவர் செய்த காரியங்கள் என்ன, 12 வசனத்தை வாசிங்க, 15-12.
அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு
கொடுத்தான்.
சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான்.
சரி, இப்ப வீட்டில இருக்கும்போது 2 குமாரர்கள், ஒன்று மூத்த குமாரன், ஒரு தகப்பனுக்கு இளையகுமாரன் இருக்கிறார். இந்த இளையகுமாரன் என்ன செய்கிறான், என் ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை பிரித்து தர வேண்டும் என்று சொல்லுகிறார். சொன்ன போது என்ன செய்ய வேண்டும், தகப்பன் பிரித்து கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அவன் என்ன செய்யணும், உடனே போயிருக்க வேண்டும். ஆனா அவன் உடனே போயில, அவன் சொல்ல பிறகு சில நாளைக்கு பின்பு, என்ன தனக்கு வர வேண்டிய ஒரு பங்கு கூட, ஒரு ஆடு கூட, ஒரு இது கூட அங்க போகக்கூடாது, எல்லாவற்றையும் நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு என்ன செய்கிறான், தூரதேசத்துக்கு போகிறான். இவன் என்ன செய்தான், முதலாவது தனக்கானதை மட்டும் தேடினான். இவன்ல இருந்து நாம் பார்த்துக் கொள்ளக்கூடிய காரியம் கற்றுக்கொள்ள, தனக்கானதை மட்டும் தேடினான். அது என்ன என்று சொன்னால், சுயநலம்.
இரண்டாவது அவன் என்னது, அன்பான தகப்பன், வீட்டில் ஒரு குறைவில்லை, கூப்பிட்டா எல்லா வேலைக்காரர்கள் எல்லா காரியமும் நடக்குது. அன்பான தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு அவன் விலகி போனான். காரணம் என்ன, கிட்ட இருந்தால் ஏதாவது வந்து தகப்பனிடத்தில் வேறு யாராவது சொல்லுவான்னு தூர தேசத்துக்கு போனான். இரண்டாவது காரியம் அவன் பின்மாற்றம். அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்தான் சொன்னால், தூரமாய் போனவன் மாத்திரம் இல்ல, துன்மார்க்கமாய் மனம் போன போக்கிலே தன் மாமிசம் விரும்புகிறபடியே தன் எண்ணங்கள் மந்த மாமிச சிந்தையின்படியே அவன் ஜீவனம் பண்ணினான். பாவ வாழ்க்கை, பாவ சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கை நடந்தது. என்ன நடந்ததுனால், எல்லாம் கொண்டு போன எல்லாவற்றையும், எப்படியா எல்லாவற்றையும் தகப்பனது சேர்த்து கொண்டு போனானோ அதுபடி எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான். ஆஸ்தியை முழுவதும் அவன் அழித்து போட்டான். தேவனுடைய கிருபைகளை அவன் நஷ்டப்பட்டு விட்டான். தேவ இரக்கத்தை, தேவ கிருபையை அவன் இழந்து விட்டான். அப்ப நடந்தது என்னன்னு சொன்னால், பணம் இருக்கும்போது, வசதி இருக்கும்போது அநேக நண்பர்கள் வந்து கூடியிருப்பார்கள். பணம் இவ்விடத்தில் இல்லைன்ற போல இவனை எல்லாரும் கைவிட்டு போயிருக்கிறார்கள். அவன் என்ன சொன்னதுன்னா, குறைவு பட தொடங்கினான். 15 அதிகாரத்தை நீங்க வாட்சி பாத்தீங்களா, 14, 15, 16, 17 அவன் குறைவு பட தொடங்கினான். அவன் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். மாமிசத்தன்மை போனால் இந்த காரியம் தான் நடக்கும். அது மாத்திரமில்ல, அடுத்தது பன்றிகளை மேய்க்கும் பரிதாபமான நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். ஜூதருக்கும் பன்றிகளுக்கும் வெகு தூரம், அவர் உணவிலே பன்றிகளை சாப்பிடவே மாட்டார். அப்ப அப்படியான ஒருவர் இவர் என்ன செய்கிறார், பன்றிகளை மேய்க்கும் தொழிலுக்கு அங்கே போகிறார். அசுத்த ஜீவியம் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறார். மாமிசத்தின் சிந்தையின்படி காரியங்களை செய்தால் இதுதான் நடக்கும். அது மாத்திரமல்ல, அவன் புத்தி தெளிவற்ற பாவியாயிருந்தான். கேட்கலாம், புத்தி இருந்ததா? நிச்சயமா புத்தி இருந்தபடியாதான் தகப்பனுடைய சொத்து எல்லாவற்றையும் அவன் இருந்து சில நாளைக்கு பின் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போனான். புத்தி இருந்தது என்ன, தகப்பனில இருந்து தன்னுடைய சொத்து இருக்குன்னு பிரிக்கணும் சொன்னது அவனுக்கு புத்தி இருந்தது. ஆனா தெளிந்த புத்தி அவனிடத்துல இருக்க, ஆகவேதான் தெளிவற்ற பாவியானால் சாத்தானால் ஆட்கொள்ளும் நிலை அவனுக்கு வந்தது. ஏன் என்று சொன்னால், மாற்றி எழுந்த சுவிசேஷத்திலே ஒரு காரியம் நடக்கிறது. இந்த புத்து தெளிவற காரியத்தை குறித்து நான் 5:15 பாருங்க, Mark 5:14
பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்திலும்
சுற்றி, Mark 5:14 இயேசுவிடத்தில் வந்து,
15 இயேசுவிடத்தில் வந்து லேயனாய பிசாசுகள் பிடித்திருந்தவன்
வஸ்திரம் தரித்து
உட்கார்ந்து புத்தி செழிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள்.
புத்தி
செழிந்திருக்கிறதை கண்டு
செழிந்திருக்கிறது. அநேக பிசாசுகள் பிடிப்பட்ட ஒருவனை அவனை அடக்க முடியாது. கல்லுகளா காயப்படுத்தி வந்த வழியிலே போற எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி காரியங்களை செய்து அவனை கண்ட எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா அவன் இயேசு கிறிஸ்துவினால் பிசாசு திரத்தப்பட்டு புத்தி தெளிந்து இருந்தா, ஆடைகளை உடுத்து புத்தி தெளிந்து இருந்தா, அப்ப புத்தி தெளிவு வந்தது. இவருக்கு புத்தி தெளிவு ஏற்றப்படல, என்ன செய்தார், காரியங்களை எல்லாவற்றையும் செலுத்தி பிசாசின் தத்துவத்துக்கு இடம் கொடுத்ததா போயிட்டு. ஆகவே இவருக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், 17 பாருங்கள், லூக்கா 15:17 வாசிங்க.
அவனுக்கு புத்தி செழிந்த போது,
ஹலோ என்ன நடந்தது, புத்தி
செழிந்த
முந்தி புத்தி இருந்தது, தெளிந்த புத்தி இல்ல. எல்லா காரியத்தையும் வந்து எல்லா காரியம் வந்து பசினால் வாடி சுயநலத்தினால் என்ன பார்க்க, முதலாவது வாழ்க்கையில் அவன் சுயநலம், இரண்டாவது பின்மாற்றம், மற்றது பாவ வாழ்க்கை பாவ சந்தோஷம், கிருபைகள் நஷ்டப்படுத்தினான், ஆசீர்வாதங்களை இழந்தான், சொந்த தகப்பனை அன்பை விட்டு விழந்தான், பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்தான். தெளிந்த புத்தி இதெல்லாம் இந்த இவ்வளவு காரியத்துக்கும் அவன் இடம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் பதினேழாம் வரும்போது எல்லாவற்றையும் இழந்து அவன் சாப்பிடறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிற நிலைமையிலேதான் அவனுக்கு புத்தி தெளிவு வந்தது. வந்தபோது என்ன செய்தான், தம்புடைய வீட்டிலே எத்தனையோ வேலைக்காரருக்கு திருப்தியான உணவு இருக்கிறதே, நான் ஏன் இங்கே பசியினால் வாடுகிறேன் என்று அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் ஒரு காரியத்தை செய்தான். அவன் அங்கே இருந்து எழுந்து பாருங்கள், பதினெட்டாம் பதில பாருங்க,
நான் எழுந்து இடத்துக்கு போய்
எழுந்து
புறப்பட்டு,
சரி, எழுந்தது மாத்திரமல்ல அந்த காரியங்களை விட்டு, எந்த காரியங்கள், இவ்வளவு நாளும் தான் பட்ட எல்லா காரியங்களும் இருந்து அவன் புத்தி தெளிந்த போது அதை விட்டு எழுந்தான். அப்ப இதெல்லாம் எங்களுக்கு திருசாங்கமாய் நாம் இப்படி நடக்கக்கூடாத இந்த காரியங்களை விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இளையகுமாருக்கே நடந்தது ஆண்டவர் இந்த ஓமையை சொன்னதுக்கு காரணம் என்ன, உனக்கும் எனக்கும் ஜாக்கிரதையா நாம் பூமியிலே வாழ வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். என்னென்னு சொன்னா, பூமி இருளையும் ஜனங்களை காரிலும் சூழ்ந்திருக்கிறது. நீயே கர்த்தருடைய ஒளியாய் இருக்க வேண்டும், நீ எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் அங்கிருந்து எழுந்து போகாதிருந்தால் என்ன நடந்திருக்கும், அவன் அங்கிருந்து எழுந்து போகாதிருந்தால் புத்தி தெளிவு வராமல் இருந்திருந்தால் அங்க என்ன நடந்திருக்கும், பண்டிகளோடும் அந்த நாற்றங்களோடும் அசுத்தமான உலகிலும் இருந்து பசியால் வாடி கவலைகளால் ஒடுங்கி பரதவமாய் அவன் இறந்திருப்பான். அவன் எழுந்திருக்காவிட்டான், எழுந்து அவன் தாப்பன் வீட்டை நோக்கி அவன் புறப்பட்டான் என்று, எழுந்தது மாத்திரம் இல்ல அவன் நிர்வாகத்தில் எழுந்து புறப்பட்டான். அந்த காரியத்தை விட்டு அவன் எழுந்து புறப்பட்டான். புறப்பட்டதனால் அவன் என்ன செய்யறது, இரண்டாவது அவனுடைய காரியத்தில் என்ன நடந்ததால், பிதாவின் அற்புத மகிமையை கண்டிருக்க மாட்டான். என்று சொன்னால் தூரத்தில் வரும்போது, இப்ப இந்த மூன்று உவமைகளையும் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் நல்ல உணங்க வேண்டும். முதலாவது ஆடு காண போனது, அது பேச்சு வர்மை இல்ல, புத்தி இல்லாத ஆடு, ஆனா ஒன்றே ஆண்டவர் தேடி போனார். பத்து வெள்ளிக்காசுலே ஒன்று காணாம போயிட்டு அதை பெருக்கி தூடு பிடித்து அதை கண்டுபிடித்தார். ஆனா இரண்டாவது மகன் போன போது தகப்பன் தேடி போகல, அவராய் தேடி வந்தார். ஏண்டா புத்தி இருக்குது, உங்களுக்கு ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது, தெளிவு இருக்குது, நான் தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். பிதாவின் அற்புத மகிமையை கண்டான், தூரத்தில் வரும்போது பன்றி கூட்டத்திலிருந்து பன்றி இதுகளோடு வருகிறார், ஓடுறான், ஓடி போய் கட்டிப்பிடித்தார், முத்தம் கொடுத்தார், கூட்டி வந்தார். அங்க என்னென்ன காரியங்கள் நடந்தது, அடுத்தது உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அது ரட்சிப்பு வஸ்திரம் என்று சொன்னால் ரட்சிப்பை குறித்து வேதத்தில் கிடக்கு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல கைக்கு மோதிரம் கொடுக்கப்பட்டது, அதிகாரம் கொடுக்கப்பட்டது, வீட்டிலே எல்லா அதிகாரம் மகன் என்ற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. என்று சொன்னால் மோதிரம் அதிகாரத்துக்கு இதா இருக்குன்னு சொன்னால், பார்வோன் ஜோசப்புக்கு தான் ஒரு தரிசனத்தை கண்டு ஜோசப் இந்த காரியத்தை தரிசனத்தை விளங்கப்படுத்தி கனவை சொன்ன போது அவனுக்கு என்ன சொல்லுகிறார், இதுக்கு வந்த மனுஷன் நீரே என்று சொல்லி ஜோசப்பை குறித்து அவன் என்ன சொல்லுகிறான், நீயே இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தனது மோதிரத்தை கலட்டி அவன் கையில போடுகிறான். போட்ட உடனே அந்த தேசத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அடிமையா இருந்தவன் எப்படியாவது ஒரு மோதிரத்தில் அதிகாரம் பெற்றான். அதே போல இந்த மனுக்கும் என்ன செய்கிறப்பது, நல்ல வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, ரட்சிப்பு வருகிறது. அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியம் என்ன நடக்கிறது? மோதிரம் கொடுக்கப்படுகிறது, அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது என்ன சொன்னால், அழகான பாதரட்சை கேட்கப்படுறது, சூசோச ஊழியம் செய்யும்படியா அவன் பெற்றிருக்க முடியாது. மோதிரத்து அதிகாரத்தை பெற்றிருக்க, அவன் எழுந்து வந்திருக்கா விட்டால் மோதிரத்தை பெற்றிருக்க முடியாது, உயர்ந்த வசத்தில் பெற்றிருக்க முடியாது, அழகான பாதரட்சியை பெற்றிருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த பாதரட்சியை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது சொல்லி, ஏசாயா சீக்கிய புஸ்தகம் 52 அதிகாரத்திலே 7 வசனத்திலே அங்க என்ன சொல்லப்படுகிறது, பாதரட்சியை குறித்து என்ன சொல்லப்படுகிறது?
கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறான் சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன.
எவ்வளவு அழகா சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவ ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. பாதரட்சை என்னது? சுவிசேஷம். அவன் என்ன செய்யிருப்பான்? இழந்திருப்பான். இன்னுமாய் எபேசியர்கள் நிருபம் 6 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. எபேசியர்கள் நிருபம் 6:14 வசனம்.
சமாதானத்தின் சுசத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலையிலேயே தொடுத்தவர்களாய்
பாருங்க. சமாதான முதலில் நாங்க வாச்சோம், சமாதானத்தின் சுவிசேஷம். இங்கேயும் சொல்லப்படுறது, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கைகளில் கால்களில் தொடுத்தவர்களாய். அப்ப பாதரட்சி எவ்வளவு அழகானது. அப்ப என்ன செய்யிருப்பான்? இவன் எழுந்திருக்காவிட்டால் இதை இழந்திருப்பான். அடுத்தது என்ன நடக்குது? கொளுத்த கன்றுகள் ருசியான விருந்து அனுபவம் திருக்க அவன் முடியாது. கொளுத்த கன்று அடித்து அங்கே காரியங்கள் நடக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அங்கே நடக்கிறது கீத வாக்கியங்களும் நடன கழிப்பும் அனுபவித்திருக்க முடியாது. என்ன செய்யும்? அவன் எழுந்திருக்க விட்டால், எழுந்திருந்தால் என்ன செய்து, எழுந்து அவன் வந்தபடியால், அவன் எழுந்து வந்தபடியால், எழுந்து எண்ண சிந்திச்ச மாத்திரம் இல்ல, அவன் எழுந்து அப்படி 20 வசனத்தில் எழுந்து புறப்பட்டு வந்ததனால் அவன் என்ன நடந்தது? என்ன சொன்னார்? பிதாவின் அன்பை அவன் அறிந்து கொண்டான், ரட்சிப்பின் வசதத்தை உறுத்திக் கொண்டான், அதிகாரம் என்னும் மோதிரத்தை அறுத்திக் கொண்டான், அழகான சுவிசேஷத்தின் பாதரட்சியாளை அறிந்து கொண்டான், கொளுத்த கன்று ருசியான விருந்து அங்கே நடக்கிறதை அவன் அனுபவிக்கக்கூடியது, கீதவாக்கிய நடனங்களைப்பும் அவனுக்கு நடக்கிறது, ஆவிக்குரிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சி அங்கே பெருகிற்று. ஆகவே நீ எழுந்து பிரகாசிக்க போறேயா, இல்ல மாமிச சிந்தைக்கு மாமிச கிரியைகளுக்கு உன்னை கூட்டுக் கொடுக்க போறியா? கொஞ்சம் யோசிப்பார். நான் 5 காரியங்களை எடுத்தேன். புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் சொன்ன உவமையில அந்த காரியத்திலே குறித்து பார்த்தோம். ஆகவே நீ எந்த காரியத்திலே இந்த வருஷத்திலே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை உன்னில் உதிக்க வேண்டும் என்று சொன்னார். தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எழுந்து பிரார்த்திக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அப்போ சொன்ன பவுல் இந்த எபேசியர் நிருபத்தில் எழுதும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எபேசியர் 4:22 வசனம் கடைசி பகுதியும், 24 வசனத்தில் கடைசி பகுதியும் பாருங்கள். அங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். எபேசியர் 4:22,
பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு.
ஹலோ, ஆறு பழைய மனுஷனை ஆள் களைந்து போட வேண்டும். நீ எழும்பி பிரார்த்திக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? பழைய மனுஷனை நீ என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட வேண்டும். எப்படியா நீ உடைய மாற்றுகிறாயோ அதுபோல நீ பழைய மனுஷனை என்ன செய்ய வேண்டும், களைந்து போட வேண்டும். இங்க சமர் வந்தா என்ன செய்யறோம், நாங்க சமர் கேட்ட ஷர்ட் அரைக்க ஷர்ட் போறோம். ஆனா விண்டர் வந்துட்டா என்ன செய்யறோம், விண்டர்கான ரெண்டு சப்ஸ் போடுறோம், உண்ட கோஸ் போடுறோம், புல் ஓவர் போடுறோம், ஜாக்கெட் போடுறோமே, இந்த குளிரை நாங்கள் தாங்கத்தக்கத. அப்ப நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், நீ எழும்பி பிரார்த்திக்க வேண்டும் என்று சொன்னால், நீ பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். 24 வசனம் கீழ்ப்பது என்ன சொல்றது,
தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ள,
நீ புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ள வேண்டும். நீ எழும்பி பிரார்த்திக்க வேண்டும் என்று சொன்னால், நீ புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ள வேண்டும். பழைய எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய காரியத்தை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால், நீ எழுப்பி பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால், பழைய எல்லாவற்றையும் நீ களைந்து போட வேண்டும். புதிய மனுஷனை, தேவனுடைய காரியத்தை, மாமிசத்துக்குரிய காரியம் இல்ல, பெத்தேலுடைய காரியத்தை, தேவனுடைய காரியத்தை, நீ சொன்ன வாக்கு தத்துவம் உன்னை நிறைவேற வேண்டும் என்றால், நீ எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே கடைசியாக 2 வசனத்தை பார்த்து நான் கடந்து சொல்வோம். ஏசியா தீகசையும் புஸ்தகம் என்ன சொல்லுகிறது சொன்னால், ஏசியா தீகசையும் புஸ்தகம் 52 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க.
எழும்பு எழும்பு சியோனே, உன் வெள்ளமே தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த தேசனம் இல்லாதவனும் அசுத்தனும் நீ உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு.
என்ன சொல்றது, எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, அப்ப நான் நல்ல உடுப்பு ஒரு போட்டிருந்தா என்ன செய்வோம், ஒரு இடத்துல போய் இருக்கணும், முதலாவது என்ன செய்வோம், கதிரையில தட்டி பார்ப்போம், என்ன தூசி இருக்கா ஊத்த இருக்கா, அதுக்கப்புறம் உட்காருவோம் இல்ல. அதுபோல சில காரியங்கள் எங்களோட வாழ்க்கையிலே ஒட்டி இருக்கும். தூசியை உதறிவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும், எழுந்திருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, இந்த 51 அதிகாரம் 9 வசனம் முதல் பகுதியில் சொல்லப்படுகிறது, எழும்பு எழும்பு பலன்கொள், தேவ பலன், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து. உன்னால முடியாது, உன்னால முடியாது, ஆனால் நீதான் களைந்து போட வேண்டும் பழைய மனுஷனை, மறுத்தரை விட்டு நீதான் எழுந்திருக்க வேண்டும். எழும்பி பிராசி என்று வேதம் சொல்லுகிற. ஆகவே நகோமி, நாங்க பார்த்த 5 பேர், நகோமியை குறித்து பார்த்தால், அவள் எங்கே போனால், மோவாவுக்கு போனால், மாம்சத்துக்குரியகாரங்க போனால், ஆசீர்வாதத்தை இழந்தால், பெத்தேலுக்கு வந்தால் திரும்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஜோனா ஆண்டவர் சொன்னால் நீவேக்கு போண்டு அவன் தர்சிக்கு போனான், திருப்பியும் அவன் நினைவேக்கு போன போது நீவே ஜனமே ஆசீர்வதிக்கப்பட்டது. எலியா சூரச்செடிங்களே படுத்திருந்தான், ஆண்டவர் சொன்னால் எழுதி போ, உனக்கு என்ன இங்க வேலை என்று அழுகி போன போது அங்க காரியங்கள் நடந்து ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி அங்க எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஊழியராக எழுத்துறான். இந்த எலிசாவும் எழுந்து தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தினான். யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போனான், அங்கிருந்து ஆண்டவர் சொன்னார் நீ திரும்பி பெத்தேலுக்கு போ, பெத்தேலுக்கு புறப்பட்டு போன போது அவன் எழுந்தான். எழுந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு போன போது அங்கே என்ன நடந்தது, அங்கே அவன் ஆசீர்வதிக்கப்படி 12 கோத்திரங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன ஆசீர்வாதங்கள் அங்க நிறைவேறி பார்க்கிறோம். இளியகுமாரனை குறித்து பார்த்தோம், அவன் என்ன செய்தான், எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போய் பன்றிகள் தின்ற கூட்டத்திலே எல்லாவற்றையும் செலவழித்து அவன் சாப்பிடக்கூட, பன்றிகள் சாப்பிடுற சாப்பாடை கூட சாப்பிட அவனுக்கு இல்லாமல் போயிட்டு, அப்போதுதான் தகப்பனை இணைத்து புத்தி தெளிந்த போது அவன் புறப்பட்டான், எழுந்தான், எழுந்து புறப்பட்டான், தகப்பனிடத்திலே வந்தான், காரியத்தை செய்தான், தகப்பனை அன்பை பெற்றான், வஸ்திரத்தை தரித்துக் கொண்டான், மோதிரத்தை தரித்துக் கொண்டான், பாதரட்சியை தரித்துக் கொண்டான், கீத வாக்கியங்களை நல்ல கொளுத்த பன்றி அடித்து சாப்பாடு கிடைத்ததை தேவசமத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆகவே நீ எழும்பி இந்த வருடத்தில் 2009 ஆம் ஆண்டு எழும்பி பிரகாசிக்கும்படியா தேவன் விரும்புகிறார். அவருடைய மகிமை உன்னை உதிக்க வேண்டும் என்றால் நீ எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டும். ஆகவே நீ பழையனை களைந்து போட்டு தூதியை உதறிவிட்டு நீ எழும்ப வேண்டும், மரித்தோரை விட்டு நீ எழுந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் எல்லாம் நான் ஒழுங்கினிப்போம்.